அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 14 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று முன்னர் முதல்வர் பதவியில் இருந்து விலகியிருப்பது குறித்த செய்திகள். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்திருக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது சந்திப்புக்கு பிறகு தெரிவித்திருக்கும் கருத்துக்கள். இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு தனது 4 விசாரணைகளை இன்று யாழ்ப்பாணத்தில் துவங்கியிருப்பது குறித்த செய்திகள்.
2008 21 எங்களை குடும்பத்துக்கு பணம் பரிமாற்றம் செய்துவிட்டு புத்தள பகுதி வீதியூடா சென்ற போல இராணுவ புலனாய்வு கைது செய்து எந்த இடத்தில் இருக்கிறார் என்ற நிலைமை கூட தெரியாமல் நீண்ட காலமாக தேடி வருகிறோம்.
இந்தியாவில் நிலவும் இனவாதம் குறித்த பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர்.
இத்தாலியின் பிரதமர் என்ரிக்கோ லெட்டாவின் ராஜினாமா கடிதத்தை அதிபர் ஜோர்ஜியோ நெப்பாலிட்டானோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
Il presidente della Repubblica Giorgio Napolitano ha ricevuto oggi al Quirinale il presidente del Consiglio.
பிரதமரின் கூட்டணி ஆட்சிக்கான ஆதரவை மீள பெற்றுக்கொள்ளும்படி அவரது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியை வாக்களித்து ஒரு நாள் கடந்திருக்கின்ற நிலையில் லெட்டா அதிகாரப்பூர்வமாக தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் கட்சி அண்மையில் தெரிவு செய்த தலைவர் மெட்டியோ ரென்சியை அரசாங்கம் அமைக்குமாறு அதிபர் நெப்பாலிட்டானோ கூறவுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு புத்தூக்கம் அளிப்பதற்காக பழைய காலத்து அரசியல்வாதிகள் ஒதுங்கிக் கொண்டு புதிய தலைமுறைக்கு இடமளிக்க வேண்டும் என்று 39 ரென்சி தொடர்ச்சியாக கோரி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷியாவில் பெருந்தொகையான மக்கள் வாழும் ஜாவா தீவில் கெலூட் என்ற எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குமுறும் எரிமலையின் சாம்பல் 500 தூரத்தில் உள்ள நகரங்கள், கிராமங்கள் எங்கும் பரவியது. கருஞ்சாம்பல் பார்வையை மறைத்தபடியால் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. விமானங்கள் பல திசை திருப்பப்பட்டு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. எரிமலை சாம்பலின் பாரம் தாங்க முடியாமல் வீடுகள் இடிந்து விழுந்த இரு வெவ்வேறு சம்பவங்களில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கெலூட் என்ற இந்த எரிமலை 1568 அதாவது சுமார் 446 வருடங்களுக்கு முன்னர் குமுறி வெடித்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள்.
புகழ்பெற்ற அமெரிக்க அறிஞர் ஒருவரால் இந்து மதம் பற்றி எழுதப்பட்ட நூலொன்றின் பிரதிகளை அழித்து விடுவதற்கு அடுத்த தீர்மானம் சரிதான் என்று பென்குயின் பதிப்பகத்தின் இந்திய வெளியீட்டாளர்கள் வாதிடுகின்றனர். பென்குயின் புக்ஸ் இந்தியா நிறுவனம் மதத்தின் பெயரால் அடாவடித்தனம் புரியோருக்கு பணிந்து போய்விட்டதாக விமர்சகர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது தங்களின் கடமை என்று அந்த நிறுவனம் இப்போது தெரிவித்துள்ளது. வெண்டி டொனியர் எழுதிய த ஹிந்துஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி என்ற நூலையே பென்குயின் நிறுவனம் மீள பெற்றுக்கொண்டது. தமது மதத்தை குறித்த எழுத்தாளர் காட்டியிருக்கின்ற விதம் பற்றி இந்து தேசியவாத குழு ஒன்றுடன் ஏற்பட்ட நீண்ட நீதிமன்ற எழுபறைக்கு பின்னரே குறித்த நூல் வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
உக்ரைனையும் உள்ளடக்கிய அதிகார செல்வாக்கு வட்டம் ஒன்றை உருவாக்க ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சி செய்வதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் குற்றம்
சாட்டியிருக்கிறார்.
ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சரின் ரஷ்ய பயணத்தின் போது நடத்தப்பட்ட செய்தி மாநாடு ஒன்றின் போது ரஷ்ய அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டார். உக்ரைனின் பிரச்சினைகளை உக்ரைன் மக்களை தீர்த்துக் கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவுடனான நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு வேண்டாம், ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நெருக்கமான உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று உக்ரைனை வற்புறுத்துவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அதிகார வலயத்தை உருவாக்கிக் கொள்ள முனைகிறது என்றும் ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தெரிவித்தார்.
இரண்டாம் உலக போர்க்காலத்தில் ஹிட்லரின் நாஜி படையினர் நுழம்புகளை கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளமைக்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஜெர்மனியின் உயிரியல் விஞ்ஞானி ஒருவர் கூறியிருக்கிறார். டுபிங்கன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த குலஸ் ரெயின்ஹார்ட் என்ற விஞ்ஞானி 1944 வதை முகாம் ஒன்றில் ஆய்வுகளை மேற்கொண்டதில் இது பற்றி தெரிய வந்திருக்கிறது. மலேரியா கிருமி கொண்ட நுழம்பினை எதிரிகளின் பகுதிகளுக்குள் அனுப்பி பெருமளவிலான மக்களுக்கு அந்நோயை நாஜிக்கள் பரப்பி விட்டனரா என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்க்கின்றனர். டச்சோ என்ற வதை முகாமில் இருந்த கைதிகளுக்கு திட்டமிட்டு மலேரியா பரப்பப்பட்டதாக முன்னர் உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பிரிட்டனை மேலும் கணிசமான புயல் இன்று தாக்கவிருக்கிறது. இங்கிலாந்தின் தென்புற கடலோரப் பகுதியில் மணிக்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் அதிகமான வேகத்தில் புயல் தாக்கும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஆரம்பத்தில் வீசிய கோரப்புயலின் நாச வேலை காரணமாக 14,000 வீடுகளும் வர்த்தக நிறுவனங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையிலேயே இன்னமும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு தனது 4 நாள் விசாரணைகளை இன்று யாழ்ப்பாணத்தில் துவங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் 4 நாள் விசாரணைகளை இன்று கோப்பாய் பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விசாரணையின் போது விடுதலை புலிகளின் மருத்துவ பிரிவில் பணியாற்றிய ரேகா என்று அழைக்கப்படும் மகேந்திர ராசாவை இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்தபோது இராணுவத்தினரிடம் கையளித்த அவரது மனைவி மற்றும் உள்ளூர் பத்திரிகை செய்தியாளர் ஒருவர் உட்பட பலர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இராணுவத்தினரிடம் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் தன்னால் ஒப்படைக்கப்பட்ட தனது கணவனை பொறுப்பேற்ற ராணுவ உத்தியோகத்தரை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும், தனது கணவன் மகேந்திர ராசாவை சட்டத்தின் முன் நிறுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய மனைவி மகேந்திர ராசா துளசிகா இந்த ஆணைக்குழுவினர் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையில் கோரியிருக்கின்றார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் வெள்ளவாயா என்ற பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றிய போது தனது மூத்த சகோதரன் சிவஞானம் பார்த்திபன் என்பவர் கைது செய்யப்பட்டு காணாமல் போயிருப்பது பற்றி சிவஞானம் செல்வதீபன் என்ற உள்ளூர் பத்திரிகை செய்தியாளர் தனது தாயாருடன் இந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருக்கின்றார்.
எனது அண்ணா சிவஞானம் பார்த்திபன் வெள்ளவாயா பகுதியில வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வந்தவர். 2008 ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 21ஆம் தேதி எங்களை குடும்பத்துக்கு பணம் பரிமாற்றம் செய்துவிட்டு புத்தள பகுதி வீதி ஊடாக சென்றவர்கள இராணுவ புலனாய்வு கைது செய்து எந்த இடத்தில் இருக்கிறார் என்ற நிலைமை கூட தெரியாமல் நீண்ட காலமாக தேடி வருகிறோம். இராணுவம் கைது செய்ய சொல்லி வர்த்தக நிலையத்தின் ஓனருக்கு தகவல் கிடைச்சி அவர் ஊடாக நாங்கள் அறிஞ்சினாங்கள். செஞ்சதுக்கு பின்னர் அவர் சிறைச்சாலை ஒன்றில் பூசால தடுத்து வைக்கப்பட்டிருக்கா என்று சொல்லி சிறைச்சாலை இருந்த கைது சக கைதி ஒருவர் தெரியப்படுத்தி அதை அங்க போய் தேடின இடத்திலையும் களத்துறை எல்லாம் தேடி எந்த இடத்துலயும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு ஞானகலூர் சொல்லி அண்ணா ஒரு நியவராதி அவர் எது விதமான குற்றங்களும் செய்யாதால் அவருக்கு தொடர்பு இல்லாதால் அவர் வந்து தமிழ் இளைஞர் என்ற ஒரு காரணத்துக்காக சந்தேகத்துல கைது செய்து தடுத்து வச்சுக்கிறேன் நீண்ட காலமாக அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானகலூரிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அண்ணன் தான் முறப்பா கொடுத்து அம்மா அம்மன் வந்தவா அந்த இடத்துல கேட்டுறாங்க.
என்றார் செல்வதீவன். அவர்கள் தனது சகோதரனை பார்ப்பதற்கு சென்றபோது தானும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது பற்றியும் ஆணைக்குழு முன்னிலையில் இவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்.
நான் வந்து வெள்ளவாயா பகுதியில அண்ணா பார்வையிட சென்ற வேளை 2007 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளவேல கடத்தி கொண்டு போய் அதிகாலை 3:30 மணியில வெளிகந்த காட்டு பகுதியில வச்சு கருணாமன் என்ற அணியிட கொடுத்தது என தமிழக விடுதலை உறுப்பினர் என்ற சந்தேகத்துல கைது செய்த என்று சொல்லியும் அதை தாங்கள் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியும் கடுமையாக சித்திரவைக்குள்ளாகி விசாரிச்சவன் சேர்ந்தாது. நான் எந்த விதமான இது ஆதாரம் இல்ல என்ற காரணத்தை காட்டி பேர்ந்து அந்த வர்த்தகைய உறவினர்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் பொறுமதியான அது வந்து 75,00,000 ரூபாய் பணம் பெற்ற பின் தான் என்ன போல ரயில்வே ஸ்டேஷன் லைட விட்டுற மணியளவில் கண்ண கட்டை முடிவிச்சவ என்ன இது இவ்வாறான சம்பவங்களை நீ எங்களுக்கு ஏற்படக்கூடாது ஒரு நோக்கத்துல நாங்கள் சுட்டி காட்டினது அதை தெரிவித்தது
என்றார் சிவஞானம் செல்வதீபன் அவர்கள். இதற்கிடையில் இன்றைய விசாரணைகள் தொடர்பில் செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்த ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பராக்கிரம பரணகுமா அவர்கள் இன்று 50 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் 43 பேர் சாட்சியம் அளிப்பதற்காக வருகை தந்திருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அத்துடன் சாட்சியம் அளிப்பதற்காக பெயர்களை பதிவு செய்திருந்த 93 பேரில் 6 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்ததாகவும் ஏனையோர் சாட்சியம் அளிப்பதற்காக வேறொரு திகதியில் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மொத்தமாக 49 பேரிடம் இன்று நாங்கள் சாட்சியங்களை பதிவு செய்திருக்கின்றோம். நாளொன்றுக்கு 50-55 பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்னும் 3 தினங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் விசாரணைகளை நடத்த இருக்கின்றோம். பதிவு செய்யப்படுகின்ற சாட்சியங்கள் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து அவற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய யாராக இருந்தாலும் அவர்கள் தொடர்பாக ஆழமான விசாரணை செய்வதற்கு பொருத்தமானவர்களை கொண்ட சுதந்திரமான புதிய விசாரணை குழு ஒன்றை இந்த ஆணைக்குழு சிபாரிசு செய்யும். அதை பற்றி நாங்கள் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பவர்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். அது தொடர்பாக எங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட வேண்டும். சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது சட்டமாகியதும் அதற்கு அமைவாக உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார் காணாமல் போனவர்கள் பற்றி விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பராக்கிரம பரணகம அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அடுத்து இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்திருக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது சந்திப்பின் போது தமிழகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் தாது மணல் கொள்ளை விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் தாது மணல் கொள்ளை விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த். இன்று காலை புதுடெல்லியில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது இல்லத்தில் தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் சில தலைவர்களுடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் சந்தித்தார். அப்போது தமிழகத்தின் தென் மாநிலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் தாது மணல் கொள்ளை விவகாரத்தில் உண்மை நிலையை அறிந்து கொள்ள சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே சாத்தியம் என பிரதமரிடம் தான் வலியுறுத்தியதாக விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை, அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பங்கீடு பிரச்சினைகள் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கியமான 9 விவகாரங்களில் தீர்வு பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தான் கோரியதாகவும் விஜயகாந்த் தெரிவித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த், தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் மின்னலுக்கு உட்படுத்தப்படுவதை தீர்க்க இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமரிடம் கோரியதாக தெரிவித்தார். இதற்காக முன்பு டெல்லியில் தாம் உண்ணாவிரதம் இருந்ததை நினைவு கூர்ந்த அவர், தமிழக முதல்வர் இது சம்பந்தமாக வெறும் கடிதங்கள் எழுதுவதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று குற்றம் சுமத்தினார். தங்களது சொந்த விவகாரங்களுக்காக மட்டும் அஇஅதிமுக மற்றும் திமுக தலைமை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்த அவர், ஏன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து பேச பிரதமரை நேரடியாக சந்திக்கவில்லை என கேள்வி எழுப்பினார்.
தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் ஏறி வரேன், இவ்வளவு 21 எம்எல்ஏ கூட்டம் எதுக்காக வரேன், அவங்க ஒரு நாளா வந்திருக்காங்களா, ஒரு நாளா வந்தீங்க பாத்திருக்காங்களா, பிரசிடண்ட பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடும், ஒரு கட்சியை பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்சியை பாக்குறதுக்குன்னா ஒரு கட்சியை அழிக்கிறதுக்குன்னா உடனே மௌரியால ரூம போட்டு உடனே அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கா வந்தா என்னமா
என்றார் விஜயகாந்த். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான தன்னால் கூட சந்திக்க முடியாது எனவும், இந்நிலையில் சாதாரண பொதுமக்கள் தங்கள் பிரச்சினையை எவ்வாறு அவரிடம் தெரிவிக்க முடியும் எனவும் புகார் கூறினார். இத்தகைய சூழலில்தான் தாம் தமிழகத்தில் தொடரும் பிரச்சினைகளை இன்று பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்ததாகவும் தெரிவித்தார்.
பார்த்துட்டு தமிழ்நாடு இஸ்யூஸை பத்தி அதிகமாக நான் பேசினேன். தமிழ்நாடு இஸ்யூஸில் வந்து என்ன பேசுறேன், மீனவர்கள் பிரச்சனை பேசினேன். மீனவர்கள் நாங்கள் ரெண்டு பரிந்துரைனா தமிழக மீனவர்களும் தமிழர்கள், இலங்கை மீனவர்களும் தமிழர்கள், ரெண்டு பேருடைய விஷயம் நாங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னார்
என்றார் விஜயகாந்த். திமுக, காங்கிரஸ் மற்றும் தேமுதிக கூட்டணி உருவாகும் அறிகுறிகள் எதுவும் இல்லை என திமுக தலைவர் கருணாநிதி திருச்சியில் செய்தியாளர்களிடம் கூறியது குறித்தும், எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் எனவும் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்த விஜயகாந்த், கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நிகழ்த்த தான் டெல்லிக்கு வரவில்லை என்றார்.
இது கேட்கறதுக்கு பிரைம் மினிஸ்டர் பத்தி எந்த கட்சி கூட கூட்டணி ஜெயிக்கணும், தமிழக மக்கள் நிம்மதியா இருக்கு அது நடக்கும் சொல்லுது
என்றார் விஜயகாந்த். இதனையடுத்து கூட்டணி குறித்த கேள்விகளை கேட்க வேண்டாம் என கூறிய அவரிடம் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, செய்தியாளர்கள் பாரபட்சமாக கேள்விகளை எழுப்புவதை தன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என அவர் கூறியதோடு, இதுபோன்ற கேள்விகளுக்கு தான் பதிலளிக்க தேவையில்லை என்று செய்தியாளர்களிடம் அவர் கோபம் காட்டியதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். அடுத்து இந்தியாவில் நிலவும் இனவாதம் குறித்த பெட்டகம் ஆங்கில மூலம் சஞ்சய் மஜூம்தார், தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2 வாரங்களுக்கு முன்னர் டெல்லியில் 19 வயதான நீடோ தானியா இன ரீதியான தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்டது முதலே இவ்வாறான எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அந்த மாணவனின் முகத்தோற்றம் பற்றி கடைக்காரர்கள் சிலர் கிண்டல் செய்ய அதனால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதே கடைக்காரர்கள் மோசமாக தாக்கியதில் அந்த பையன் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். டெல்லியில் உள்ள ஃப்ளாட் குடியிருப்பு ஒன்று. அங்கு நீடோ தானியாவின் பெற்றோர் நாட்டின் பிரதமரை சென்று சந்திப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சொந்த மாநிலத்திலிருந்து, அதாவது இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்திலிருந்து பல மைல்கள் தூரம் கடந்து அவர்கள் தலைநகருக்கு வந்திருக்கிறார்கள். உயிரிழந்த அவர்களின் மகனின் பெரிய ஃப்ரேம் போட்ட படம் ஒன்று ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த படத்தின் கீழே மெழுகுவர்த்திகள் சில எரிந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் பூக்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன.
I've lost my son. It's a totally racial discrimination. My son, he was not a politician, he was not a businessman, no
anything. எனது மகனை இழந்துவிட்டேன். உண்மையில் இன ரீதியான பாகுபாடு காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனது மகன் ஒரு அரசியல்வாதியோ அல்லது பெரிய வர்த்தகரோ கிடையாது. அவரது முகத்தோற்றம் காரணமாகவும், அவர் வடகிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்தவர் என்றபடியாலுமே எனது மகன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றார் நீடோ தானியாவின் தாய். வடகிழக்கு இந்தியாவைச் சேர்ந்த மக்களை இலக்கு வைத்து நடந்து வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதலும் நடந்திருக்கிறது. இந்திய பெருநில பரப்பின் பெரும்பான்மை மக்களுடன் ஒப்பிடும்போது இந்த வடகிழக்கு இந்திய மக்களின் உருவ அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது சீனர்கள் அல்லது கிழக்காசிய நாட்டவர்களை ஒத்திருக்கிறது. இந்திய தலைநகர் டில்லியின் வீதிகளில் இந்த மக்கள் மட்டும்தான் இன ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்று கூற முடியாது. டில்லியின் தெற்கே சன நெரிசல் மிக்க ஒரு குடியிருப்பு பகுதிதான் கிர்கி. குறுகிய சந்துகள் போன்ற தெருக்களும் ஒன்றையொன்று ஒட்டி கொண்டிருக்கும் வீடுகளும், அங்கு சூரிய வெளிச்சம் படுவதற்கே இடமில்லாத அளவுக்கு நெருக்கமான குடியிருப்புகள். டில்லியில் வாழும் ஆப்பிரிக்க சமூகத்துக்கு இந்த பகுதிதான் முக்கிய குடியிருப்பு பிரதேசமாக இருக்கிறது. இங்கு இருக்கின்ற வீடொன்றிலிருந்துதான் கடந்த மாதம் உகாண்டா நாட்டு பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். பாலியல் தொழிலாளர்களாக இருந்ததாகத்தான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு. தில்லி அரசாங்க அமைச்சர் ஒருவர்தான் இந்த ரெய்ட், அதாவது இந்த தேடுதலை நடத்தி கைது செய்யும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கியிருந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் இன ரீதியாக நிலவி வரும் தவறான கருத்துக்கள் தான் இந்த கைது நடவடிக்கைக்கு காரணம் என்று பலரும் குரல் கொடுக்க தொடங்கினார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து பெரும்பாலான ஆப்பிரிக்கர்கள் தலைமறைவு போன்ற வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நைஜீரியாவைச் சேர்ந்த மாணவர் குழு ஒன்றுடன் நான் இப்போது இருக்கிறேன். அவர்கள் என்னோடு பேசுவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். வீதியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற அவர்கள் வசிக்கின்ற இந்த கட்டடத்தின் கூரைக்கு மேலாக வழியார் யாரும் பார்க்க முடியாத ஒரு மறைவான இடம் ஒன்றில் நாங்கள் இருக்கின்றோம்.
Yeah, they call us all sorts of names. Sometimes they call us bamboos, they call us chimpanzees, they spit on us when they see us.
எல்லா வகையான பெயர்களையும் வைத்து அவர்கள் எங்களை அழைப்பார்கள். சில நேரம் பம்பூஸ் என்பார்கள், சிம்பன்சீஸ் என்பார்கள். எங்களை கண்டாலே எங்கள் மீது துப்புவார்கள். எங்கள் சொந்த நாட்டுக்கு சென்று இந்தியா என்பது ஒரு நல்ல இடம், அங்கு ஆப்பிரிக்கர்கள் போய் வர முடியும் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் அச்சத்துடன் தான் இங்கு இருக்கிறோம் என்றார் அந்த இளைஞர்.
It's not what I was expecting when I came to India, and I've been to three different countries. I've been to Brazil, I've been to Argentina, I've been to
நான் இந்தியாவுக்கு வருகின்ற போது இப்படியெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று பார்த்திருக்கின்றேன். இந்தியா தான் பயங்கரமாக இருக்கிறது. கடைசியாக எனக்கு கிடைத்த அனுபவம் ஒன்றை பற்றி சொல்கிறேன். நானும் எனது நண்பனும் இந்த ரோட்டை கடந்து அப்பால் சென்றிருந்தோம். மூன்று பையன்கள் எங்களை நெருங்கி வந்தார்கள். எனது நண்பனின் கண்ணாடியை பிடுங்கி இழுத்து உடைத்து போட்டார்கள் என்றார் இன்னொரு மாணவன். ஆனால் பெரும்பாலான இந்தியர்களை கேட்டு பாருங்கள், இது பற்றி பலவிதமான கருத்துக்களும் வருகின்றன.
Do you think this is about racism?
No.
I think it's not about racism. It's just about the culture.
இது ரேசிசம் அல்ல, அதாவது இனத்துவேசம் அல்ல, இது கலாச்சாரம் ரீதியான பிரச்சனை என்கிறார் ஒருவர்.
Just because we face racism from the British doesn't mean that we can never be racist ourselves. We are racist.
நாங்கள் பிரிட்டிஷாரிடமிருந்து இனத்துவேசத்தை அனுபவித்திருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் இனத்துவேசம் அற்றவர்கள் என்று கூறிவிட முடியாது. நாங்களும் இனத்துவேசிகளே என்கிறார் இன்னொருவர். பிரத்யோத் டெபாமா, இவர் வடகிழக்கு இந்தியாவைச் சேர்ந்த அரசியல்வாதி. இனத்துவேசத்துக்கு எதிராக இந்தியாவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்ற இவர், இந்தியாவில் இந்த விவகாரம் ஒரு பாரதூரமான பிரச்சனை என்பதை நாட்டு மக்கள் அங்கீகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் கூறுகிறார்.
We need to also realize that until we don't treat all of India as one,
நாங்கள் இந்தியா முழுவதையும் ஒரே மக்களாக நடத்துகின்றவரை, அதாவது ஒரே மனித வர்க்கம் என்றல்ல, எல்லோரின் கலாச்சாரத்தையும் ஒரே விதமாக மதிக்கக்கூடிய மக்களாக மாறுகின்றவரை இந்த நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இங்கு இனத்துவேசம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் அதனை இல்லாமல் செய்வதற்கும் இந்த நிலைமையிலிருந்து முன்னேறுவதற்குமான பொறுப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றார் பிரத்யோத் தெபாமா. இந்தியாவில் தொடரும் இனத்துவேச தாக்குதல்களை தடுக்க சட்டம் வேண்டும் என்ற விவாதம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்றாலும் இந்த பிரச்சினை அவசரமாக தீர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. நீடோ தாக்கி கொல்லப்பட்ட பின்னரும் மேலும் இரண்டு வடகிழக்கு பிராந்திய மாணவர்கள் அதேபோன்ற இனத்துவேச ரீதியில் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. என்னுடன் பேசிய ஆப்பிரிக்க மாணவர்களில் ஒருவர் தனது படிப்பை முடிக்காமலேயே இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக கூறுகிறார். அவர் போக முன்னர் இந்த செய்தியை இந்தியர்களுக்கு வழங்கிவிட்டு போகிறார். எனது சகோதரனே, எனது சகோதரியே, இனத்துவேசம் கூடாது என்று சொல்லு என்பதுதான் அந்த இளைஞனின் கோரிக்கை. அமெரிக்கா ஓ
நைஜீரியா. சஞ்சய் மஜூம்தாரின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று முன்னர் தனது முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை ஊழலை எதிர்ப்பதற்கான ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று டெல்லி துணைநிலை ஆளுநரின் அறிவுரையை மீறி டெல்லி சட்டப்பேரவையில் ஜன் லோக்பால் மசோதாவை அவர் தாக்கல் செய்ய முற்பட்டபோது அது நடக்கவில்லை. அதைத் தொடர்ந்தே தனது ராஜினாமா முடிவை அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
டெல்லி சட்டப்பேரவையில் ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய முடியாமல் போனதை அடுத்து முதலமைச்சர் பதவியை ஏற்று 49 தினங்களே ஆன டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது பதவியை ராஜினாமா செய்தார். இன்று ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டாம் என்ற டெல்லி துணைநிலை ஆளுநரின் அறிவுரையை மீறி டெல்லி சட்டப்பேரவையில் ஜன் லோக்பால் மசோதாவை முதல்வர் தாக்கல் செய்ய முற்பட்டார். இம்மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த அமளிக்கு இடையே மசோதாவை தாக்கல் செய்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். எனினும் தொடர்ந்து அமளி நிலவியதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவை மீண்டும் கூடியவுடன் மசோதாவை தாக்கல் செய்வதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கோரியதை அடுத்து எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக ஆம் ஆத்மியை கட்சியை சேர்ந்த 27 பேர் மட்டுமே வாக்களித்தனர். காங்கிரஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த 42 உறுப்பினர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது என்று வாக்களித்திருந்தனர். 42 உறுப்பினர்கள் எதிர்ப்பதால் ஜன் லோக்பால் மசோதா தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று டெல்லி சட்டப்பேரவைத் தலைவர் எம்.எஸ். தீர் தெரிவித்தார். ஜன் லோக்பால் மசோதாவின் கீழ் முதல்வர் பதவியை வகிப்பவர் முதல் 4 பிரிவு அரசு ஊழியர்கள் வரை எவரேனும் ஊழல் செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜன் லோக்பால் மசோதா விவகாரத்தில் எத்தகைய எல்லைக்கும் செல்ல தயார் என்று முன்னதாக கூறியிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் தன் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இன்று மாலை அவரது இல்லத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில தினங்களுக்கு முன் முகேஷ் அம்பானிக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை அவர் பதிவு செய்ததாலேயே இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த காங்கிரஸ் மற்றும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு பின்னணியிலும் முகேஷ் அம்பானி தான் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன். அடுத்து வங்கதேச தலைநகர் தாக்காவிலிருந்து அக்பர் ஹுசைன் வழங்கும் விவரங்களை பார்க்கலாம். அண்டை நாடான பர்மாவிலிருந்து சட்டவிரோதமாக வங்கதேசத்திற்குள் எல்லை தாண்டி வந்திருக்கும் ரோஹிஞ்சா முஸ்லீம்களை அடையாளம் கண்டு கணக்கெடுக்கும் நடவடிக்கை ஒன்றை நடத்த வங்கதேச அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஆனால் பர்மாவோ ரோஹிஞ்சாக்களை வங்கதேசத்திலிருந்து தமது நாட்டுக்குள் சட்டவிரோதமாக வந்தவர்கள் என்று கருதுகிறது. பர்மாவுடனான எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் இரண்டு அகதி முகாம்களில் தற்பொழுது சுமார் 30,000 ரோஹிஞ்சாக்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வாழ்கிறார்கள் என்றாலும் இந்த முகாம்களுக்கு வெளியே ஆவணப்படுத்தப்படாமல் 3,00,000 ரோஹிஞ்சாக்கள் கடந்த 20 ஆண்டுகளில் வங்கதேசத்திற்குள் சட்டவிரோதமாக வந்து குடியேறி வாழ்கின்றனர் என்று வங்கதேச அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். ஆவணப்படுத்தப்படாமல் வங்கதேசத்திற்குள் வாழும் ரோஹிஞ்சாக்கள் அனைவரையும் கணக்கெடுத்து தரவு தொகுதி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதே வங்கதேச அதிகாரிகளின் நோக்கம் என்று பிபிசியின் வங்காள சேவையில் பேசிய அரசாங்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். வங்கதேசத்தின் வெளியுறவுத்துறை செயலாளரான ஷாஹிதுல் ஹக் ரோஹிஞ்சாக்கள் மியான்மர் தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சினை என்று கூறினார். மயன்மாரிலிருந்து வங்கதேசத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்திருக்கும் மக்கள் பற்றி எங்களிடம் எந்தவித விவரமும் இல்லை. அவர்களை பற்றிய விவரங்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும். அந்த தகவல்களை எடுத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். இந்த பிரச்சினை மயன்மார் பக்கத்தில்தான் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இதற்கான தீர்வும் அங்கிருந்துதான் வர வேண்டும். மயன்மார் அரசாங்கம்தான் இதற்கு தீர்வு காண முடியும். அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மயன்மார் மக்கள் அனைவருக்கும் பிரஜா உரிமை வழங்க வேண்டியது அந்நாட்டு அரசாங்கத்தின் கடமை. எனவே வங்கதேசத்திடம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடையாது. வங்கதேச நிலப்பரப்பில் இவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே நியாயமும் இல்லை என்றார் வெளியுறவுச் செயலர் ஷாஹிதுல் அக். ரோஹிஞ்சாக்கள் பற்றி வங்கதேச அரசாங்க வட்டத்தில் எதிர்ப்பும் அச்சமும் நிலவுவதை பிரதிபலிப்பதாக தாக்காவின் காக்ஸ் பஜார் வட்டகையில் துணை கமிஷனராக இருக்கும் முகமது ரூஹில் அமீனின் கருத்து அமைந்திருக்கிறது.
যে তারা অনেক সংখ্যা অনেক ওই যে দুইটা শিবিরের পাশেই আছে ওই
ரோஹிஞ்சாக்கள் பற்றி இதற்கு முன் கணக்கெடுப்பு எதுவும் நடத்தப்படவில்லை. அதனால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் ஏராளமான எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு அகதி முகாம்களையும் சுற்றி இருக்கிற மலைகளில் இவர்கள் வாழ்கிறார்கள். பார்க்க வங்கதேச மக்களைப் போலவே இருப்பதால் உள்ளூர் மக்களிடம் இவர்கள் எளிதாக கலந்து விடுகிறார்கள். ஆனால் வங்கதேசத்தின் சட்டம் ஒழுங்குக்கு இவர்கள் பெரும் ஆபத்தை உருவாக்குகிறார்கள். கடத்தல், கொள்ளை மற்றும் பல சட்டவிரோத செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். வங்கதேசத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகவே ரோஹிஞ்சாக்கள் அமைந்திருக்கிறார்கள் என்றார் ரூஹுல் அமீன். ரோஹிஞ்சாக்கள் பற்றி அமீன் இப்படி கூறினாலும் ஒதுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு கஷ்டத்தில் உழல்கிற சிறுபான்மை மக்கள் அவர்கள் என்று ஐநா மன்றம் கூறுகிறது. பர்மாவின் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் என அது தெரிவிக்கிறது. ஆனால் பர்மாவோ வங்கதேசத்திலிருந்து தமது நாட்டுக்கு வந்த சட்டவிரோத குடியேறிகள்தான் இவர்கள் என்று கூறுகிறது. ரோஹிஞ்சாக்களை பர்மாவின் பௌத்த பெரும்பான்மை மக்கள் தாக்கிய சம்பவங்களும் பர்மாவில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன. தற்போது வங்கதேசத்தில் ரோஹிஞ்சாக்களை கணக்கெடுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ள புள்ளி விவரத்துறையினர் உள்ளூர் மக்களிடமிருந்து உதவி பெற்று ரோஹிஞ்சாக்களை அடையாளம் காணப்போவதாக கூறுகிறார்கள். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. வைட்டமின் சி அதிகம் இருக்கும் உணவுகளை உட்கொண்டால் அது புற்றுநோயாளர்களின் சிகிச்சையில் கூடுதல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஹெலன் பிரிக்ஸ் அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
புற்றுநோயை குணமாக்க மருந்துகள் கொடுக்கப்படும் போது விட்டமின் சியும் பெருமளவில் கொடுக்கப்பட்டால் அது மருந்துகளின் தாக்குதல் வல்லமையை அதிகரிக்கும் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பரிசோதனை கூடங்களில் எலிகளின் மீது இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. இது பற்றி சயின்ஸ் டிரான்ஸ்லேஷனல் மெடிசின் என்ற பதிப்பில் அமெரிக்க விஞ்ஞானிகள் எழுதும்போது விட்டமின் சியை மாத்திரையாக வாய் மூலமாக உட்கொள்ளாமல் ஊசி மருந்தாக உடலில் நேரடியாக செலுத்துவதே பாதுகாப்பான துரிதமான சிகிச்சை, பணச்செலவு அதிகம் பிடிக்காத சிகிச்சை, குறிப்பாக பெண்களுக்கு கருவறையில் ஏற்படும் புற்றுநோய் மற்றும் பல்வேறு புற்றுநோய்களுக்கு இது சிறப்பான சிகிச்சை என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். புற்றுநோய்க்கான ஒரு மாற்று சிகிச்சையாக விட்டமின் சி நீண்ட காலமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கு விட்டமின் சியை ஊசி மூலம் உடலில் ஏற்றுவதே சிறப்பு என்று 1970களிலேயே ரசாயன நிபுணர் லினஸ் பாலிங் விவரித்திருக்கிறார். ஆனால் ஆய்வுகளின் போது விட்டமின் சி மாத்திரைகளாக உட்கொள்ளப்படும் போது உரிய விளைவுகள் கிடைக்கவில்லை. இதனால் ஆய்வுகள் அப்போதே கைவிடப்பட்டிருந்தன. விட்டமின் சி வாய் மூலம் உடலில் சேரும்போது மனித உடல் அதனை கழிவுப் பொருளாக வெளியேற்றி விடுகிறது, மிக வேகமாகவே வெளியேற்றி விடுகிறது என்பது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கன்சஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் ஆய்வின்படி ஊசி மூலம் உடலில் செலுத்தப்படும் விட்டமின் சி உடலால் உடனடியாக உறிஞ்சப்பட்டு விடுகிறது. புற்றுநோய் வாய்ப்பட்ட கலங்களை மட்டும் அது தாக்குகிறது, நல்ல ஆரோக்கியமான கலங்களை அது தீண்டுவதில்லை. பரிசோதனை கூடத்தில் புற்றுநோய் கண்ட மனித கருவறைகள் மீதும் எலிகள் மீதும் மற்றும் கருவறை புற்றுநோய் கண்ட நோயாளிகள் மீதும் இந்த விட்டமின் சி ஊசி மூலம் ஏற்றப்பட்டது. விட்டமின் சியினால் புற்றுநோய் கலங்கள் மாற்றமடைவது கவனிக்கப்பட்டது. மற்ற கலங்களில் நல்ல கலங்களில் மாற்றம் எதுவுமே இருக்கவில்லை. புற்றுநோய் சிகிச்சையில் விட்டமின் சியை பயன்படுத்த புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனமும் இதிலே ஆர்வமே காட்டவில்லை. காரணம், விட்டமின் சி என்பது இயற்கையாக கிடைக்கும் ஒரு உயிர் சத்து. இயற்கை பொருட்களுக்கு காப்புரிமையை எந்த மருந்து நிறுவனமும் பெற முடியாது. தற்போதைய பரிசோதனைகள் 22 நோயாளிகள் மீது மட்டுமே நடத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் பெருந்துகான நோயாளிகள் மீது பரிசோதனைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் ஆராயப்பட்ட பின்னர்தான் பெருமளவு விட்டமின் சி உடலில் செலுத்தப்படுவதன் விளைவுகள் தெளிவாக தெரியவரும்.
பிபிசியின் ஹெலன் பிரிக்ஸ் அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.